தொழிற்க புதுவாழ்வு நச்செடி குழு வழங்கும் அருச்சுடர். தேவசேரி அளிப்பவர் சகோதரன் குரு சிவாகரன் அவர்கள்.
மத்தேயு 4:17 வாசித்து பாருங்கள். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்ற செய்திதான். மார்க்கு 1:15 வாசித்து பாருங்கள். கடவுளுடைய அரசு நெருங்கிவிட்டது, ஆகவே மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொன்னார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்றைய யூதர்கள் ஜனங்களை பயமுறுத்தும் போதனைகளை கொடுத்தார்கள். பாவிகள் அழிந்து போவதை கடவுள் விரும்புகிறார் என்று யூத மத தலைவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் போதித்தார்கள். பாவிகள் ஆலயங்களுக்குள் வரக்கூடாது என்று சட்டம் வைத்திருந்தார்கள். பாவிகள் அழிந்து போவதை கடவுள் விரும்புகிறார் என்று ஜனங்களிடத்தில் அவர்கள் போதித்திருந்ததனுடைய விளைவு, பாவிகள் என்று எவரையாவது சாட்சியங்களோடு பிடித்துவிட்டால் அவர்களை கல்லால் எடுத்து கொன்று போடும் ஒரு சூழ்நிலை அந்த காலத்தில் இருந்தது. இன்றைக்கும் அரேபிய நாடுகளிலே பாவம் செய்தவர்கள் கரிகளை வெட்டிவிடுவதும் தலைகளை வெட்டி எடுப்பதும், அவர்களை ஒரு தூணிலே கட்டி வைத்து கல்லால் எடுத்து கொன்று போடுகிற ஒரு பழக்கம் இன்றைக்கும் அரேபிய நாடுகளில் இருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், காணலாம். இதுதான் அன்றைய யூதர்களிடத்திலே நடைமுறையில் இருந்த ஒரு பழக்கம். பாவிகள் அழிந்து போவதை கடவுள் விரும்புகிறார் என்று சொல்லி அவர்கள் போதித்தார்கள். ஆனால் கடவுள் தன்னுடைய ஒரே பேரான திருமகன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரே, எதற்காக? இதைதான் ஆண்டவராக இயேசு தன்னுடைய போதனையின் ஆரம்பத்தில் சொன்னார், மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள் என்று. பாவிகள் அழிந்து போவதை கடவுள் விரும்பவில்லை, பாவம் அழிந்து போவதைத்தான் கடவுள் விரும்புகிறார். ஆகவே பாவிகளை மீட்கவே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று, அழிவில் செல்லும் எல்லா பாவிகளை மீட்பதற்காக வந்த இயேசு தான் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை திட்டவட்டமாக போதித்தார். இதனுடைய விளைவுதான் இந்த பாவிகளை அழிப்பதிலே கவனமாயிருந்த யூத மத தலைவர்கள், பரிசேயர், சதுசேயர்கள் இந்த பாவிகளை இயேசு பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி அவரை அழிப்பதிலே, அவரை சிலுவையில் கொள்வதில் அவர்கள் கவனமாக இருந்தார்கள் அந்த காலத்தில். அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் இந்த உலகில் உள்ள எல்லா இனத்தாரும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள் தங்களை பாவிகள் என்று. எல்லா மார்க்கத்தாரும் மாபெரும் உண்மைகள் ரெண்டை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒன்று, எல்லாரும் கடவுள் உண்டு என்று நம்புகிறார்கள். எல்லோரும் தங்களை பாவிகள் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகவேதான் எத்தனையோ பரிகாரங்களை செய்கிறவர்களாக இன்றைய மட்ட மக்கள் பல மதங்களிலே மார்க்கங்களிலே வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தாராம்? பாவிகளை அழிக்க அல்ல, பாவிகளை மனம் திருப்பி அழைக்க அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இதுதான் கிறிஸ்தவம் போதிக்கிற மாபெரும் நற்செய்தி. நற்செய்தி என்றால் இதுதான், கடவுள் உனக்கு தந்த மாபெரும் நற்செய்தி. பாவத்தினால் நீ அழியக்கூடாது, அந்த பாவத்திலிருந்து நீ மனம் திரும்பி புது வாழ்வை நீங்கள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவின் பெயரால். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த மாபெரும் நற்செய்தியை உலகமெல்லாம் சென்று போதியுங்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய அப்போஸ்தலர்களை உருவாக்கி அவர்களை உலகம் முழுவதும் அனுப்பினார். அவர்கள் என்ன போய் போதித்தார்களாம்? மார்க்கு 6:17 பாருங்கள். மார்க்கு 6:12 மார்க் 6:12 அப்போஸ்தலர்கள் போய் போதித்தார்கள், மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்றுதான் அப்போஸ்தலர்கள் போதித்தார்கள். என் அன்பான சகோதரனை, சகோதரியே, கடந்த 2000 ஆண்டுகாலமாக கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவ ஆலயங்கள், கிறிஸ்தவ ஊழியர்கள், கிறிஸ்தவ போதகர்கள் உலகிலுள்ள எல்லா இனத்தாருக்கும், எல்லா மார்க்கத்தாருக்கும், மதத்தாருக்கும், எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் கொடுக்கிற செய்தி என்ன தெரியுமா? மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்ற அந்த செய்திதான். ஆண்டவர் இயேசு இந்த உலகில் வருவதற்கு முன்பு அவருடைய பாதைகளை மக்களை கொண்டு வருவதற்காக திருமுழுக்கு யோவானை கடவுள் அனுப்பினார். அவர்தான் மக்கள் எல்லாரையும் கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்து அவரை அடையாளம் காட்டினார். இவர்தான் உலகத்தின் பாவங்களை சுமக்கிற ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசுவை அடையாளம் காட்டினார் அந்த திருமுழுக்கு யோவான். அவர் என்ன போதித்தார்? மத்தேயு 3:6-2 மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள், கடவுள் அரசு நெருங்கிவிட்டது என்றுதான் அவரும் போதித்தார். ஆக கடவுள் அனுப்பிய அந்த இறை தூதுவர் போதித்தது மனம் திரும்புங்கள் என்ற அழைப்பு. இந்த உலகத்தை மீட்க வந்த ஆண்டவராக இயேசு கொடுத்த செய்தி மனம் திரும்புங்கள். ஆண்டவராக இயேசு தன்னுடைய அப்போஸ்தலர்களை உலகமெல்லாம் அனுப்பி சொல்லவத்தை செய்தி என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்ற செய்திதான். எசேக்கியேல் 18 அதிகாரத்தில் 23 வசனத்தை பாருங்கள். ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய விருப்பம் என்ன என்பதை இந்த இடத்திலே சொல்லுகிறார். எசேக்கியேல் 18:23 வசனம், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ. அன்றைய யூத மத தலைவர்கள் பாவி அழிய வேண்டும் என்பதில் பிரியப்பட்டார்கள். ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு பிரியமா? இல்லையே, அது எனக்கு பிரியமல்ல. அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி வாழ்வது அல்லவோ எனக்கு பிரியம் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, உன் பாவத்தினாலே, உன் ஊதாரிதனத்தினாலே, உன் கெட்ட நடத்தையினாலே, உன்னுடைய மறைவான வேசித்தனத்தினாலே, உன் குடி போதையினாலே, உன் திருட்டுத்தனத்தினாலே, உன்னுடைய மோசடியினாலே, உன்னுடைய முரட்டுத்தனத்தினாலே, உன்னுடைய மந்திர தந்திர வாழ்க்கையினாலே, உன்னுடைய துரோக வாழ்க்கையினாலே நீ ஒழிந்து போகணும் என்று சொல்லி உன் குடும்பத்தார் கூட இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஊரார் சொல்லிக் கொண்டிருக்கலாம், சட்டம் சொல்லுகிறது, உறவினர்கள் சொல்லுகிறார்கள், நீ ஒழிந்து போ, இன்னும் ஏன் உயிரா இருக்கிற, செத்து தொலை என்றுதான் தவறான வழியில் நடக்கிறவர்களுக்கு எல்லாரும் கொடுக்கிற பதில். என்றால் அவர்கள் அந்த கோபத்தின் உச்சத்திலே நிற்கும் போது இதைத்தான் சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பார்த்தீர்களா? துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமில்லை, அவன் வாழ்வதல்லவா நான் விரும்புகிறேன், அவன் வாழ்வதை விரும்புகிறேன். ஆகவே ஆண்டவராக இயேசுவே இந்த உலகத்திற்கு வந்துவிட்டார். வார்த்தையாக கடவுள், ஒளியாக கடவுள், ஆதியாக கடவுள், அந்தமாக கடவுள். அந்த கடவுள் பேராலத்தானே மதவாதிகள் எல்லோரும் பாவிகள் அழிந்து போவதை கடவுள் விரும்புகிறார் என்று போதித்தார்கள். அதை தவறு தவறு கள்ளப்போதனை என்று உலகிலே வந்து சுட்டிக்காட்டினார் ஆண்டவராக இயேசு. இல்லை இல்லை இல்லை, பாவிகள் அழிந்து போவதை கடவுள் விரும்பவில்லை, பாவம் அழிந்து போவதைத்தான் கடவுள் விரும்புகிறார், பாவிகள் மனம் திரும்பி வாழ்வதைத்தான் கடவுள் விரும்புகிறார். ஆகவே நான் இந்த உலகத்திற்கு பாவிகளை மனம் திருப்பி அழைக்கவே இந்த உலகத்திற்கு நான் வந்தேன் என்று ஆண்டவராக இயேசு தன்னை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். எசேக்கியேல் 18:32 வசனத்தை பாருங்கள், என்ன சொல்கிறது? மனம் திரும்புங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று ஆண்டவராகி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் அன்பான சகோதரனே, சகோதரி, ஒருவேளை உன் பாவம் உன் மனசாட்சியை குத்தி, உன்னுடைய எண்ணங்களை குத்தி, உனக்கு வேதனைகளை உண்டாக்கி, ஐயோ நான் எவ்வளவு கௌரவமாயிருந்தேன், என் பாவம் என்னை தெருவுக்கு கொண்டு வந்து விட்டது, ஐயோ என் புருஷன் என்னை விட்டு ஓடி போனான், ஐயோ என் மனைவி என்னை விட்டு ஓடி போனால், ஐயோ என் பிள்ளைகள் என்னை தள்ளிவிட்டார்கள், ஐயோ என் வேலை போயிற்று, என் அறிவு போயிற்று, என் திறன் போயிற்று, என் பாவம் என்னுடைய அநியாயம்தான், என் குடும்பமே இன்றைக்கு தலைகுனிந்து போனதற்கு காரணம், அதனால நான் தற்கொலை செய்து சாகட்டும் என்ற ஒருவேளை பாவத்தில் விழுந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ நினைக்கிறாயோ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பார், மனம் திரும்பு அப்பொழுது நீ வாழ்வாய், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை. உன் பாவத்தினாலே நீ சாக வேண்டும் என்று நீ முடிவெடுக்கிறாய் அல்லவா, நான் அதை விரும்பவில்லை. ஏனென்றால் உனக்காக பாவிகளுக்காக ஆண்டவராக இயேசு சிலுவையில் தனது உயிரை கொடுத்து விட்டார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பாவத்தை சாகடிக்க வேண்டும், உங்கள் துரோகங்களை, அக்கிரமங்களை, அநியாயங்களை சாகடிக்க வேண்டும். இந்த செய்திதான் கடந்த 2000 ஆண்டு காலமாக உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும், வீடுகளிலும், வீதிகளிலும், கிராமங்களிலும், எல்லா பட்டி தொட்டிகளிலும் தன்னுடைய பரிசுத்த தூதுவர்களை கொண்டு பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் ஆண்டவராகிய கடவுள் போதித்துக் கொண்டு வருகிறார். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, நீ மனம் திரும்ப வேண்டும். லூக்காஸ் 24 அதிகாரத்தில் 47-48 வசனங்களை பாருங்கள். எருசலேமில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணி இயேசுவின் நாமத்தில் உலகிலுள்ள எல்லா நாடுகளுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் சாட்சிகள் என்று ஆண்டவராக இயேசு தன்னுடைய அப்போஸ்தலர்களை சாட்சியாக வைத்தார். பாவிகள் மனம் திருப்பி கடவுள் அழைக்கிறார் என்ற அந்த நற்செய்திக்கு அப்போஸ்தலர்கள் இயேசுவின் சீடர்கள் தான் சாட்சிகள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியர்கள் தான் சாட்சிகள். இயேசுவின் போதனை தான் சாட்சி. ஆகவே அது எருசலேமில் ஆரம்பிக்கப்பட்டது, உலகில் எல்லா நாடுகளிலும் அறிவிக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 17:30 பாருங்கள், அறியாமையின் காலங்களை கடவுள் காணாதொரு போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லாருக்கும் அவர் அழைப்பு கொடுக்கிறார். ஆம், தெய்வம் யார், உண்மை எது, தோல்வி எது, பொய் எது, உண்மை எது என்று தெரியாத காலங்கள் உங்களுக்கு இருந்தது. நியாயம் என்றால் என்ன, அந்நியாயம் என்றால் என்ன என்று தெரியாத காலங்களில் நீங்கள் இருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தபோது ஒரு பொருளை உடைத்திருக்கலாம், உங்க பெற்றோர் விட்டுவிட்டார்கள். ஆனால் அதே நீங்கள் 20 பிள்ளைகளாக மாறின பின்பு அதே பொருளை உடைப்பீர்கள் என்றால் உங்கள் பெற்றோர்கள் உங்களை கண்டிக்கிறார்கள். இதுபோலத்தான் கடவுள் கூட, நீ அறியாமையில் வாழ்ந்த காலங்களிலே நீ செய்த அந்நியாயங்கள் எல்லாம் அவர் கண்டும் காணாதொரு போல காத்திருந்தார். நீ வளர ஆரம்பித்தாய், உன் பாவம் பெருகியது, உன் அக்கிரமங்கள் உச்ச நிலைக்கு போயிருக்கிறது, ஐயோ உனக்கு அழிவு வரப்போகிறது. அதற்கு முன்பு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை குறுக்கிடுகிறார். இந்த உலகத்திற்கு ஆண்டவர் கொடுத்த செய்தி இதுதான், அறியாமையின் காலங்களை காணாத போல் இருந்தார். இன்றைக்கு எங்கும் எல்லாருக்கும் மனம் திரும்புங்கள் என்ற இந்த நற்செய்தி இன்றைக்கு அறிவிக்கப்படுகிறது. என் அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, மனம் திரும்பு, நீ வாழ்வாய், இந்த உலகிலே ஆசீர்வாதமாய் வாழ்வாய், நித்தியத்தில் ஆசீர்வாதமாய் வாழ்வாய். நீ மனம் திரும்ப வேண்டும், நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தில் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். நீ மனம் திரும்பும் போது உன் பாவத்தை அவர் சாகடிப்பார், உன்னை அவர் வாழ வைப்பார். நல்லது. இந்த மனம் திரும்புதல் என்றால் என்ன என்றால், கடந்த 2000 காலமாக எல்லா கிறிஸ்தவ கூட்டங்களிலும் கிறிஸ்தவ போதனைகளிலும் மனம் திரும்புங்கள் என்ற அறைகுவல் எல்லா இடங்களிலும் கொடுத்து கொண்டு வரப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று பலமுறை கேட்டு, ஒருவேளை ஓ இது எல்லாம் கேட்ட குரல் தானே, ஓ கேட்ட தலைப்பு தானே என்றெல்லாம் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பொய்யாகவே மாய்மாலமாகவே இருக்கலாம். காரணம் என்ன தெரியுமா, மனம் திரும்புங்கள் என்றால் என்ன என்ற பொருள் அர்த்தத்தை உங்களில் இன்னும் அநேக பேர் இன்னும் உணராமலே இருக்கின்றீர்கள். மனம் திரும்புங்கள் என்றால் என்ன பொருள் தெரியுமா, உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்ற பொருளாகும். இந்த உலகத்தின் மேலே, ஆசையின் மேலே, இச்சையின் மேலே, துன்மார்க்கத்தின் மேலே, துரோகத்தின் மேலே, ஆண் மேலே, பெண் மேலே நீ வைத்திருக்கிற உன் மனதை கடவுள் பக்கம் திருப்புவது, உண்மையின் பக்கம் திருப்புவது, சத்தியத்தின் பக்கம் திருப்புவது, நீதியின் பக்கம் திருப்புவது, அதான் மனம் திரும்புதல், வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது. ஒருவேளை நீங்கள் செய்த தவறுகளுக்காக மனம் கலங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டு வரலாம். ஆலயங்களில் போகும்போது, ஆராதனைகளை பங்கெடுக்கும்போது, இது போன்ற கூட்டங்களுக்கு வரும்போது நீங்கள் பாவ உணர்வுகளால் குத்தப்பட்டு கலங்கியிருக்கலாம். ஐயோ நான் அந்த பாவம் செய்தேன், இந்த பாவம் செய்தேனே, அவருக்கு துரோகம் செய்தேனே, இவருக்கு துரோகம் செய்தேன் என்று கலங்கியிருக்கலாம். யூதாஸ் கூட இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த பின்பு கையிலே அந்த பணத்தை வாங்கினவுடன் கலங்கினான். ஐயோ இயேசுவை காட்டி கொடுத்தேனே, ஐயோ நான் எவ்வளவு பாதகன், நான் எவ்வளவு மோசம், நான் என் ஆண்டவரை காட்டி கொடுத்தேனே, குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்றெல்லாம் கலங்கினான். விளைவு என்ன, அவன் ஓடிவோ ஒரு மரத்திலே தொங்கி தூக்கிட்டு செத்து போயிட்டான், குடல் வெடித்து செத்து போனான். அவன் மனம் கலங்கினான், ஆனால் மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பியிருப்பான் என்றால் அவன் கிறிஸ்துவிடத்தில் வந்திருப்பான். பாவிகளை மீட்க நான் வந்தேன் என்று போதித்த இயேசுவுக்கு தான் அவன் சீடனாயிருந்தான். பாருங்கள், அவன் மனம் திரும்பவில்லை. அன்பான சகோதரி, சகோதரி நீ கூட மனம் கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் போய் நீ செய்த தவறுகளுக்காக, ஐயோ நான் குடிச்சேன், நான் அப்படி பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், துரோகம் பண்ணேன், மோசம் பண்ணேன், வேசித்தனம் பண்ணேன், ஏமாத்தனேன், பித்தலாட்டம் செஞ்சேன், பொய் சொன்னேன், கலப்படம் செஞ்சேன், என்னமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம், நீ கலங்கிக் கொண்டிருக்கலாம். அதுவல்ல மனம் திரும்புதல். கலங்குவது என்பது வேறு, மனம் திரும்புவது என்பது வேறு. அதாவது வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதுதான் மனம் திரும்புதல். மனம் கலங்கிக் கொண்டிருப்பதல்ல, எத்தனையோ பேர் மனம் கலங்கி அங்கேயே நின்றதுனால எத்தனையோ பேர் குடிகாரர்களாக மாறிட்டாங்க, எத்தனை பேர் சினிமா தியேட்டரே அடிமையா போயிட்டாங்க, எத்தனை பேர் ஊர் ஊரா தெரு தெருவா வீட்டு கதைகளை பேச சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா அப்படி போற எல்லாம் மனக்கலக்கத்தாங்க, ஏயா குடிகாரன் ஆயிட்ட எல்லாம் மனக்கலக்கத்தாங்க, நான் குடிகாரன் ஆயிட்டேன். பார்த்திருக்கலா, நீ மனம் கலங்கின இடத்திலேயே நின்று கொண்டிருக்காது, அதுவல்ல மனம் திரும்புதல். மனம் திரும்ப வேண்டும், அதாவது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். தான் செய்தது தவறு என்று கலங்கும் மனிதனே அந்த தவறு இனி செய்ய மாட்டேன் என்று தீர்மானமிடாதான் மனம் திரும்புதல். போலீஸ்காரர் ஒரு திருடனை துரத்திக் கொண்டு ஓடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். ரெண்டு பேரும் ஓடுகிறார்கள், திருட ஓடுறான் போலீஸ்காரர் ஓடுறான், கடைசியில் போலீஸ்காரர்கள் திருடனை பிடித்து விட்டார்கள். அது திருடனா இருக்கட்டும், கள்ளச்சாரன் காசரனா இருக்கட்டும், கொலகாரனா இருக்கட்டும், குண்டு வெடிச்சவனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், போலீஸ் அவர்களை பிடித்தவுடன் பாருங்கள், அவர்கள் முகமெல்லாம் மாறிவிடும். ரொம்ப இரக்கத்தின் உள்ளவர்களா காட்டுவார்கள், அழுவார்கள், பதறுவார்கள், ஐயோ கலங்குவார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எல்லாம் பரிதாபமா இருக்கும், ஐயோ அப்படி கண்ணீர் வடிக்கிறார்களே என்று சொல்லு. எதற்காக கதறினார்கள், எதற்காக அழுதார்கள், எதற்காக முகத்தை அப்படி வைத்தார்கள்? தாங்கள் தவறு செய்து விட்டோம் என்பதனாலயா, இல்ல தாங்கள் பிடிபட்டோமே என்பதனால? எப்படி இதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம்? ஏனென்றால் அவர்கள் பிடிபட்டவுடன் சிறையில் போய் ஜெயிலில் இருந்து வெளியில வந்த பின்பு அவர்கள் எந்த தவறை செய்தார்களோ அதே தவறைத்தான் திரும்பவும் செய்கிறார்கள். இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ளுகிறோம்? அன்றைக்கு போலீஸ்காரர்களால் பிடிபட்ட போது அவர்கள் அழுதது, வேதனைப்பட்டதெல்லாம் அவர்கள் தவறு செய்தது நினைத்து அழவில்லை, பிடிபட்டது நினைச்சுதான் அழுதிருக்கிறாங்க. நண்பான தம்பி தங்கச்சி சகோதரனே சகோதரியே, நீ உன் பாவத்தினால் நீ பிடிபடுகிறாய், உன் ரகசிய பாவத்தினால் ஒரு நாள் நீ பிடிபடலாம், அப்போ ஒருவேளை நீ ஆழலாம், ஒருவேளை முகத்து தொங்க போட்டுக் கொண்டிருக்கலாம், நீ பதற்றம் அடையலாம், நீ கலங்கலாம், குழம்பலாம். எதுக்காக? நீ செய்த தவறுக்காக இதெல்லாம் செய்தா என்று சொன்னா, இல்ல இல்ல, ஐயோ எவ்வளோ வருஷம் செய்ய போறதில்லை, இவ்வளவு சீக்கிரம் மாட்டிக்கணுமேங்கிறதுக்காகத்தான் நீ கவலைப்பட்ட. என்றால் உன்னை அடிச்சு, உன்னை துப்பி, உன்னை எத்தனையோ அவமானப்படுத்தும் வார்த்தைகளை உன் வீட்டார் சொல்லியும் கூட, நாய் தன் கக்கினதை தின்ன சென்றது செல்ல போனது என்று பைபிள் சொல்வது போல, நீ எதுக்காக அடிபட்டாயோ, எதுக்காக துப்பப்பட்டாயோ, எதுக்காக உன் வீட்டாரால் நீ ஏளனமாய் பேசப்பட்டாயோ, அதே வேலையில நீ திருமணம் செய்ய போயிட்ட. அதே ஊதாரி, அதே போலித்தனம், அதே ரகசிய பாவம், அதே விபச்சாரம், அதே வேசித்தனம், அதே குடிபோதைக்கில் நீ போயிட்ட. பந்தியை பிடித்து கழுவினாலும் திரும்பம் திரும்ப சாக்கடையில் போய் விழுவது போல. இதுதான் மனம் கலங்கும் மனிதர்களுடைய நிலைமை. ஆனால் மனம் திரும்பிய மனிதர்களோ அவைகளை விட்டுவிட்டார்கள். பைபிள் சொன்னதில்லையா, உன் கண் உணவுக்கு இடர்களாக உண்டாக்கினால் என்ன செய்யணும்? பிடிங்கி எடுத்துடு, கை இடர்கள் அந்த எடுத்துடு. என்ன சொன்னார் ஆண்டவர்? நீ செய்யற பாவம், நீ விரும்புறான், நீ விரும்புற பொண்ணு, அந்த ரகசிய பாவத்தினால, அந்த விபச்சாரத்தினால நீ விரும்புற அந்த ஆணும் பொண்ணும் ஒருவேளை உனக்கு கண்ணு போல கை போல முக்கியமா இருக்கலாம், இந்த உடலுக்கு இந்த கண்ணும் கை எவ்வளவு முக்கியம் அது போல இருக்கலாம், அதை வெட்டி எடு, அவங்களதான் எடுக்க சொன்னார் ஆண்டவர். அப்பொழுது நீ வாழ்வு பெறுவாய், நீ துன்மார்க்கனாய், நீ துரோகியாய், நீ வஞ்சகனாய், குடும்பங்களை கெடுக்கிறவர்களாக, குடும்பங்களை உடைக்கிறவர்களாக நீங்கள் வாழ்ந்துவிட்டு, என்னதான் நீங்கள் கை காலுடன் நலமுடன் வாழ்ந்தாலும் அவமானப்பட்டல்லவா இந்த சமுதாயத்தில் நீங்கள் வாழ்வீர்கள். என்பானவர்களே, வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். தயவுசெய்து மனம் கலங்கிக் கொண்டிருக்காத, அதுவல்ல வாழ்க்கையை மாற்றுவது, மனம் திரும்புவது. எந்த சாக்கடையிலெல்லாம் கவனமும் சிந்தனை இருக்கிறது அதெல்லாம் விட்டு தேவன் பக்கம் திரும்பி வா, அதான் மனம் திரும்புதல். இதைத்தான் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. இந்த மனம் திரும்புதலை ஒரு குடும்ப வாழ்வோடு சேர்த்து நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த போதனைகளை நமக்கு சொன்னார். லூக்காஸ் 15 அதிகாரம் 11 32 வரைக்கும் வாசித்தார்கள். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள், அதில் இளைய பையன் ஊதாரியாய் போனான் என்று அந்த வேத பகுதி சொல்லுகிறது. ஆனால் அந்த வேத பகுதி முழுவதையும் வாசித்து பார்த்தால் அந்த இரண்டாவது பையன் மாத்திரம் ஊதாரியாய் போனதாக தெரியவில்லை. அந்த தகப்பனுடனே வெளியே போகாமல் வீட்டோட இருந்திருக்கிறான் பாருங்க, அவனும் ஊதாரியாத்தான் உள்ளத்திலே இருந்திருக்கிறான் என்பது அதிலிருந்து நமக்கு விளங்குகிறது. அந்த இரண்டாவது பையன் ஊதாரியாய் போனதற்கு அவனுடைய ஊதாரிதனம் தான் முக்கிய காரணம் என்று நாம் நினைக்கலாம், உண்மைதான். ஆனால் அந்த ஊதாரிதனம் வளருவதற்கு அவனுடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு காட்டுகிறது. அது எப்படி அறிந்து கொள்வோம் பாருங்கள். அந்த ஊதாரி பையன் ஒரு நாள் திரும்பி தன் வீட்டுக்கு வரும்போது அந்த தகப்பன் அவனை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார், விருந்து வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார். வெளியிலிருந்து வருகிற அந்த மூத்த பையன் என்ன இது என்று கேட்கிறான். உன் தம்பி வந்து விட்டார், ஊதாரியா போனார், அவர் வந்துட்டாரு, அந்த சந்தோஷத்துல தான் இந்த விழா எல்லாம் கொண்டாடுறாங்க என்று சொன்னவுடன் அவன் சந்தோஷப்பட்டான் பார்த்தீர்களா? ஐயோ, என் பாசத்தோடு வளர்ந்து என் தம்பியா, ஐயோ நாங்கெல்லாம் ஒரே தட்டில் ரெண்டு பேரும் சாப்பிட்டோம், அந்த தம்பி வந்துட்டானா, திருந்தி வந்துட்டானா, அப்படியா என்று சந்தோஷப்பட்டானா? இல்லை, அவன் கோபப்பட்டான். அவனுடைய அப்பாவிடத்தில் அவன் சண்டைக்கு போனான், ஏன் அவனை சேர்த்தீங்க, அவன் எவ்வளவு பொய்யன், எவ்வளவு துன்மார்க்கமா வாழ்ந்தான், வெளியில இந்த குடும்ப கௌரவத்தெல்லாம் தெருவில் விட்டுட்டு போனான், அவனை ஏன் சேர்த்தீங்க என்று சொன்னதோடு மாத்திரமல்ல இன்னொன்னு சொன்னான் பாருங்க, உன் பணத்தெல்லாம் வேசிங்க பின்னால சுத்திட்டு தெருவெல்லாம் சுத்திட்டு வந்திருக்கிறான், அவனை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு விருந்து வச்சுன்னு இருக்கிறீங்க, ஆனா நானு என் நண்பர்களோடு விருந்து கொண்டாட வெளியில ஊர சுத்தறதுக்கு நீங்க என்னைக்காவது எனக்கு பணம் கொடுத்தீங்களா, எனக்கு என்னைக்காவது ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்தீங்களா, நீ எல்லாம் ஒரு அப்பனா என்று அவன் பேச ஆரம்பித்தான். அதுல என்ன தெரியுது, அவன் வெளிப்படையா போன ஊதாரி இவன் வீட்டுக்குள்ளவே இருந்த ஊதாரி. இவன் உள்ளத்தில் இவ்வளவு ஆசை இருந்தது, ஆனா அதை வெளியே கொண்டு வர தைரியம் இவனுக்கு இல்லாத போயிட்டு இருக்குது. அதனாலதான் அந்த ஆசைகள் எல்லாம் உள்ளத்தில மறைச்சு வச்சு வாழ்ந்தான், இன்னைக்கு வெளிப்படுத்திட்டான். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, உன் அண்ணன் தம்பி ஊதாரியா போனதற்கு நீயும் காரணமா இருக்கலாம் இல்லையா? உன் தங்கச்சி, உன்னுடைய அக்கா, உன்னுடைய மாமா, உன்னுடைய அத்தை, உன்னுடைய மாமி, உன் அப்பா, உன் அம்மா, யாரா இருக்கட்டும், ஒரு ஊதாரி பலராலும் உருவாக்கப்படுகிறார்கள். பாருங்கள், இந்த அண்ணன் சின்ன வயசிலிருந்தே அந்த தம்பியை வெறுத்திருக்கிறான். அதனுடைய விளைவு அந்த தம்பி என்ன செய்யறான், வெளியில நண்பர்களை தேடுகிறான். இன்னைக்கு எத்தனை வீடுகளிலே, சிறு வயதிலிருந்த உங்க வீடுகளிலே ஒரு பொருளுக்கு நீங்கள் மல்லுக்கு நிற்கின்றீர்கள், ஒரு நகைக்கு, ஒரு புடவைக்கு, ஒரு பேண்ட்டுக்கு, ஒரு சட்டைக்கு. 50 ரூபாய் அதிகமாய் உன்னுடைய சகோதரனுக்கு கொடுத்து விட்டால் அன்பான சகோதரனை சகோதரி நீ சந்தோஷப்படுறியா, அல்ல சண்டைக்கு நிக்கிறியா உங்க வீட்டில், எதுக்கு அவளுக்கு அப்படி செஞ்சீங்க, எதுக்கு இவனுக்கு இப்படி செஞ்சீங்க என்று நீ பகைக்கும் போது உன்னுடைய அண்ணனோ உன்னுடைய தம்பியோ என்ன செய்கிறார்கள், வெளியிலே ஊதாரிகளோடு அவர்கள் உறவு வைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். என்றால் அந்த ஊதாரிகள் அவர்களை ஊக்குவிக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, உங்கள் வீடுகளில் எத்தனை பேர் நீங்கள் உங்களுடைய வீட்டாரை அன்பு செய்யவில்லை, அதனுடைய விளைவு அவர்கள் வெளியில வஞ்சகர்களிடத்தில் அன்பை தேடி சென்றார்கள், ஒரு குழியிலே விழுந்து விட்டார்கள். இன்றைக்கு அவர்கள் ஊதாரிகள் நீங்கள் சொல்லலாம், ஆனால் அவர்கள் ஊதாரிகள் ஆகிறதற்கு அதுல ஒரு மடங்கு உங்களுக்கும் பங்கு உண்டு. அவர்களை சிறு வயதிலிருந்து நீங்கள் அன்பின் வட்டத்தில் வைத்திருப்பீர்கள் என்றால் அவர்கள் உங்களுடைய அன்பு உறவை விட்டு போவதற்கு யோசித்திருப்பாங்க. ஐயோ எனக்கு அந்த பழக்கம் இல்ல இல்ல வேண்டாம், ஐயோ என்னுடைய அண்ணன் உறவு, என் தம்பி உறவு, என் தங்கச்சி உறவு, என் அக்கா உறவு, அந்த உறவை நான் எப்படி பிரிக்கிறது, இல்ல 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 நான் பிரிக்க முடியாது. ஆமீன் அன்பானவர்களே, பாருங்கள் இந்த அண்ணன் அவன் திரும்பி வந்தான், இவன் சண்டைக்கு போறான் பாருங்க. இவன் கேள்வி கேட்டானா, அப்பா தம்பி திரும்பி வந்துட்டானப்பா, அவன் மனம் திரும்பி தான் வந்திருக்கிறானாப்பா, ஐயோ நம்ம குடும்பத்துக்கே ரொம்ப சந்தோஷப்பா அவன் சொன்னா பாத்தீங்களா, ஏன் அவனை சேர்த்தீங்க, துரத்த அவனை வெளியில. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைய குடும்பங்களில் இந்த மனநிலை தான் உங்களை அநேக பேர் வாழ்ந்து கொண்டு வருகின்றீர்கள். உன்னுடைய சகோதரன் சகோதரி தெருவில் இருக்கிற ஊதாரி, நீ கௌரவமாக வீட்டுக்குள் இருக்கிற ஊதாரி, உங்களுடைய சுகபோகத்தினால் உன் வீட்டில் இன்றைக்கு நீங்க கலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இனியும் நீங்கள் அநேக ஊதாரிகளை உருவாக்கத்தான் நீங்கள் நினைக்கின்றீர்கள். அதைதான் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். என் அன்பானவர்களே, இதோ இந்த போதனையிலே ஊதாரி மகனை பற்றி இன்றைக்கு போதித்தார்கள் என்று நினைக்காதீங்க. ஊதாரி மகன்களை பற்றி போதிச்சாங்கன்னு போய் சொல்லுங்க மற்றவங்களுக்கு. பைபிள்ல ஒரு பையன் ஊதாரி இல்லையாங்க, அந்த அப்பாவுக்கு ரெண்டு பையன் இருந்திருக்கான், ரெண்டும் ஊதாரி தாங்க இருந்திருக்குது. ஒன்னு ஊரெல்லாம் ஊதாரி, ஒன்னு வீட்டுக்குள்ளே ஊதாரிங்க. இதைதான் இன்றைக்கு பரிசுத்தாவியான நமக்கு வெளிப்படுத்தினார் என்று மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. அதோடு மாத்திரமல்ல, ஆண்கள் மாத்திரம் ஊதாரிகள் என்று பைபிள் சொல்லல, பெண்கள் ஊதாரிகள் இருக்கிறார்கள், ரொம்ப ஸ்பெஷல் ஊதாரிகள். அவங்க எல்லாம் தாய் ஊதாரி இருக்கிறார், தகப்பன் ஊதாரி இருக்கிறாங்க. எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த பகுதியிலே அண்ணனா தம்பியா கணவனா மனைவியா இருக்கிறோமோ இப்படிப்பட்ட ஊதாரிகள் எல்லாம் இருப்பதை இந்த வேதாக நமக்கு காட்டுகிறது. இந்த உலகிலே வாலிப ஆண்கள் ஊதாரிகள், வாலிப பெண்கள் ஊதாரிகள் இருக்கிறார்கள். தரங்கட்டு தெருவில் திரியிற பொண்ணு பொட்ட பசங்க, தரங்கட்டு திரியும் தெருவில், காற்றடிக்கிற மேகம் போல எந்த பக்கம் காற்றடிக்குது அங்கெல்லாம் ஓடினாது. இவைகளெல்லாம் ஊதாரிகள் தான். ஊதாரி தகப்பன் திட்டமிடாம குடும்பம் நடத்துறவன், ஊதாரி தாய் கொஞ்ச வருமானத்தில் அந்த குடும்பத்தை காக்க தெரியாதவோ, ஆடம்பரமான செலவு, ஆடம்பர செலவு, கடன் வாங்கி அப்படி எல்லாவற்றையும் தின்று தெளிச்சுட்டு கடன்காரனுக்கு ஒளிஞ்சிட்டு ஊர சுத்தின் இருக்கிறது. ஆமி நண்பானவர்களே, இந்த ஊதாரி பெற்றோர்கள் இருக்கிற குடும்பங்களில ஊதாரித்தனமான திட்டங்கள் தான் நிறைய இருக்கும். அந்த இடத்துல தான் இந்த குழந்தைக்கு காது குத்துற விழா, பேர் வைக்கிற விழா, பிறந்த நாள் விழா, இந்த மீது நிறைய விழாலாம் எங்க நடக்கும் தெரியுமா? இந்த ஊதாரிங்க தாய் தகப்பன் இருக்கிற இடத்துல தான். எப்படி அதை அறிந்து கொள்வது என்றால், அந்த விழாவெல்லாம் அவங்க வீட்டோட வைக்க மாட்டாங்க, ஊரே நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. என்னடா விழான்னு சொன்னா பிறந்த நாள் விழாவான். 4 வயசு குழந்தைக்கு பிறந்த நாள் விழா, ரொம்ப சந்தோஷம். தாய் தாப்பா அண்ணன் தம்பி உங்க வீட்டாரோட விழாவை கொண்டாடணும், சிக்கனமா இருக்கும். ஆனா ஊதாரிகள் அப்படி இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து வரட்டு கவரம் வந்துடும். 20 பேர்கிட்ட 2000 கடன் வாங்கிட்டு 40,000 ஆயிடுச்சு. இப்ப இந்த புள்ளிக்கு விழா, ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் கூப்பிடுது, நோட்டீஸ் ஆயிடுச்சு. அவன் அவன் 5 ரூபாக்கும் 8 ரூபாக்கும் பொருளை தேடி திரிஞ்சுங்கிறான். ஏன்னா இது கல்யாணமா இருந்தாலும் பரவாயில்ல, இது பிறந்த நாள் விழா. அதனால இவன் 5 ரூபாய் 8 ரூபாய்க்கு மேல எந்த பொருளும் வாங்குறதே இல்ல. வாங்கிட்டு அவன் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு 15 பேரோட அவன் வரான் இந்த வீட்டுக்கு. இவங்க ஏற்கனவே ஊர்ல 40 பேர்கிட்ட கடன் வாங்கி அங்க அரிசி பருப்பு போட்டு எல்லாம் ஊர்லாம் குஷ்கா தான், பிரியாணி தான், எல்லாம் தின்னுட்டு எல்லாரும் அப்பாப்பா என்ன இருந்தாலும் விழானா இதாங்க விழான்ட்டு போயிட்டு அவ்வளவுதான் இவங்களுக்கு லாபம். இந்த விழான்னு முடிஞ்ச அடுத்த நாள் இருந்து இவங்க எங்கடானா, இவங்க வீட்டில இருந்துன்னு கடங்காரனுக்கெல்லாம் இல்ல இல்லன்னு சொல்றதுதான் பதில். இப்ப வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதுக்கம்மா எதுக்கையா இப்படி எல்லாம் விழா உனக்கு தேவையா? இந்த ரிமான் யூதாரியான உள்ளம் உள்ளவன், காது குத்துற விழா, மூக்குத்துற விழா, உடனே விழா, உடனே நோட்டீஸ் அடிக்கிறது, உடனே எல்லாருக்கும் விருந்து வைக்கிறது, வச்சிட்டு இவங்க வீட்டில் சோறே இல்லாம தெருவில் அழிஞ்சுங்கிறது. கடங்காரனா வரும், எல்லாருக்கும் ஒளிஞ்சின் 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 ஓடுறது. இன்னும் சில ஊதாரிகள் இருக்கிறார்கள், வரட்டுத்தனம். ஊர்ல இருக்கிற எல்லா இன்ஸ்டால்மெண்ட் கடையில நிறைய சாமான் வாங்கி போட்டுருவான், போட்டுட்டு இப்ப இன்ஸ்டால்மெண்ட் கட்ட முடியல. இப்ப வாங்கின இன்ஸ்டால்மெண்ட் இவங்க எடுத்துன்னு போய் இவங்க பாதி பாதி இன்ஸ்டால்மெண்ட்ல வெளியில வித்துன்னு இருப்பாங்க. கவனிச்சு பாத்துக்கீங்களா? இன்ஸ்டால்மெண்ட்ல எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த இன்ஸ்டால்மெண்ட் பொருள் எடுத்து இவங்க இன்ஸ்டால்மெண்ட்ல வித்துக்கணும், அவங்கிட்ட கிடைக்கிற பாதி காசு எடுத்து அதுல ரொம்ப ஜாலியா சாப்பிட்டு சுத்தி தெரிஞ்சிட்டு இப்ப இன்ஸ்டால்மெண்ட் கடைக்காரனுக்கு இவங்க ஒளிஞ்சின்னு தெரிஞ்சுன்னு இருப்பாங்க. அருமையானவர்களே, இவைகளாம் ஏன் சொல்லப்படுகிறது? நீ விழா கொண்டாட வேண்டாம் என்று சொல்லவில்லை, நீ கொண்டாடு உன் குடும்பத்தோடு. நீ ஊரெல்லாம் கடன் வாங்கி உன்னுடைய கௌரவத்தை நீ வெளியிலே கொடி கட்டி பறக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? நாளைக்கும் வீட்டில் அந்த கடங்காரனுக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிக்கும் போது உன் வீட்டில் ஒருத்தர் ஒருத்தர் அல்லவா நீங்க வெட்டி மாளுகின்றீர்கள். அருமையானவர்களே, ஊதாரி குடும்பங்களை உருவாக்காதீங்க. வரட்டு கௌரவங்களை ஊதாரி தினத்தில் கொண்டு போயிடும். ஊதாரிகளுக்கு வரட்டு கௌரவங்கிறது அவங்களோட ரத்தத்தோடு இணைஞ்ச ஒண்ணு. அவங்க ஒன்னொன்னுலயும் கௌரவம் பார்ப்பாங்க. ஊதாரிங்க தான் ரொம்ப ஸ்பெஷல், கௌரவம் பார்ப்பாங்க, எல்லாவற்றிலும் கௌரவம் பார்ப்பாங்க. அங்க இருக்குது என்றால் சொன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஊதாரித்தனம் தான். ஆமி நண்பானவர்களே, ஊதாரி பெண்கள், ஊதாரி தாய்கள், ஊதாரி தாப்பன்மார், ஊதாரி அண்ணன்மார், இப்படி ஊதாரிகளை உருவாக்குகிறோம். இதோ இந்த குடும்பத்தில் பார்த்தீர்களா என்ன நடந்தது? அந்த இரண்டாவது பையன் ஒரு நாள் தன் தகப்பனிடத்தில் வந்து, அப்பா எனக்கு சேர வேண்டிய பங்கை கொடுங்கள் என்று கேட்டான். உடனே அந்த தகப்பன் அதை கொடுத்து விட்டாராம். இது எந்த வீட்டிலாகல நடக்கிற சம்பவமா யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டில் உன் மகனோ மகளோ வந்து, நான் இந்த வீட்டை விட்டு போறேன், எனக்கு சேர வேண்டிய என் பொருள், என் நகை, என் பணம் எல்லாம் கொடுத்துருங்க, நான் போறேன்னு சொன்னா, உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளுக்கு இந்தா உன் பொருள், இருந்தா உன் பங்கு என்று உடனே நீங்கள் கொடுத்து விடுவீர்களா? இல்ல. மகனே உனக்கு என்ன ஆச்சு, மகளே உனக்கு என்ன ஆச்சு, தம்பி உனக்கு என்ன ஆச்சு, தங்கச்சி உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி எல்லாம் நீ பேசுற, எதுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போறன்ற, ஏன் காரணம் என்ன? நீங்க பேசுவீங்க, அவ்வளவு சுலபத்தில் நீங்க உங்க பொருளை உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. ஒரே நாள்ல உங்க பிள்ளைகளும் உங்க வீட்டை விட்டு வெளியில போயிட மாட்டாங்க. அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் பேசுவீங்க, பதற்ற மாட்டவீங்க. ஆனா அந்த வீட்டில் ஒண்ணுமே நடக்கல பாத்தீங்களா? அந்த பையன் வந்து கேட்ட உடனே அவங்க அப்பா உடனே கொடுத்து அனுப்பிட்டாராம். அப்படி என்றால் இது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? இது ஒரே நாளில் நடந்து விட்டதல்ல, இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பையன் வாழ்க்கையில் ஊதாரிதனம் வளர்ந்திருக்கிறது. அது ஒருவேளை 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம், ஒருவேளை 20 வருஷமா கூட இருந்திருக்கலாம். அவன் கருத்து தந்த நாளிலிருந்து அவனுடைய நடை உடை பாவனையிலே அந்த ஊதாரித்தனம் வெளிப்பட்டது. ஒழுக்கமில்லாத பேச்சு, ஒழுக்கமில்லாத ஒழுக்கமில்லாத செயல். அவன் ஒழுங்கா படிக்கல, ஒழுங்கா பள்ளிக்கூடம் போல, எப்ப பார்த்தாலும் பையன்களோடு சுற்றி கொண்டிருப்பது, எதுக்கெடுத்தாலும் காசு கேட்பது, எப்போது பார்த்தாலும் விளையாட்டுத்தனம், எப்போது பார்த்தாலும் சினிமா பேச்சு, எப்போது பார்த்தாலும் ஆடம்பரம், எப்போது பார்த்தாலும் ரசிக மன்றங்கள் பின்னால் சுத்துவது, தெருவில் பையன்களோடு கூட்டம் போட்டு சுற்றுவது, பெண்களோடு கூட்டம் போட்டு சுற்றுவது. இப்படிதான் அவனுடைய ஊதாரிதனங்கள் வளர்ந்தது. அவன் படிப்பில் ஒழுங்கா இல்ல, ஒரு வேலை கற்றுக்கொள்ள அவனை அனுப்பினாலும் அதுல அவன் ஒழுங்கா இல்ல, அவன் சாப்பிடுறது இல்லையோ ஊர சுத்துறது இல்லையா அவன் ஒழுங்கா இருந்தான். அவனால வீட்டுக்கு தினந்தோறும் சண்டைகள், சச்சரவு, சண்டை, சச்சரவு, தெருவில் சண்டை, எதிரில் சண்டை, வீட்டில் சண்டை, படிக்கிற இடத்துல சண்டை, வேலை செய்யற இடத்துல சண்டை, வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சியோட எல்லாம் சண்டை. இவனுக்காக அவனுடைய பெற்றோர் பல இடத்துல போய் பதில் சொன்னாங்க, பேசினாங்க, கெஞ்சினாங்க, அழுதாங்க, புலம்புனாங்க. இல்லாத பேச்சுக்கள், அந்த வீட்டில் கண்ணீர் வேதனை, கண்ணீர் வேதனை, கண்ணீர் வேதனை. இப்படி பல வருஷம் போச்சு. கடைசியில் ஒரு நாள் அந்த பையன் வந்து சொல்றான், நான் இந்த வீட்டை விட்டு போக போறேன். இவனால் அந்த வீட்டில் உள்ளம் உடைஞ்சி, மனம் கசந்து, அழுது, வேதனைப்பட்டு, புண்பட்டு அந்த இடத்துல இருந்ததுனால இப்ப அவன் வந்து சொன்ன உடனே, இந்த வீட்டை விட்டு போறியா, இந்தா போயிட்டு வா. ஆமன்பானவர்களே, ஒரு மரம் மழை பெய்யும் போது காற்றடித்தவுடன் தெருவில் விழுந்து விடுகிறது. நீங்க நினைச்சிடாதீங்க அன்னைக்கு காற்றடிச்சு அந்த மழை மரம் விழுந்து விட்டது என்று சொல்லி. அந்த விழுந்திருக்கிற மரத்தை போய் பாருங்கள், அந்த மரத்துக்குள்ள எல்லாம் செல்லரித்து போயிருக்கும், பூச்சி அரித்து போயிருக்கிறது. அதிலிருந்து என்ன தெரிகிறது தெரியுமா? இன்றைக்கு காற்றடித்ததுனால அந்த மரம் விழுந்துடுச்சு, ஆனா இன்றைக்கு மாற்றம் அதை விடல, அது விழுறதுக்கு என்னைக்கோ ஆரம்பமாயிடுச்சு. என்னைக்கு அந்த மரத்துக்குள்ள பூச்சி பிடிச்சிச்சோ, செல்லரிக்க ஆரம்பிச்சிச்சோ, அன்னைக்கே அது விழ ஆரம்பிச்சிருச்சு, இன்னைக்கு மொத்தமா விழுந்துருச்சு. அன்பான சகோதரனே, சகோதரி, உன் மகனோ மகளோ உன் வீட்டை விட்டு ஓடி விட்டார்களே, அது நேத்து நடந்த சம்பவம் அல்ல, அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவம். நேத்து ஓடிட்டாங்க அவ்வளவுதான். உன் அண்ணன் ஊதாரிய போயிட்டானா, உன் அம்மா ஊதாரிய போயிட்டாளா, உன் அப்பா ஊதாரிய போயிட்டானா, அது உனக்கு இன்னைக்குதான் தெரியும். ஏன்னா இன்னைக்குதான் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு. ஆனா அது 15 வருஷத்துக்கு முன்னால ஊதாரித்தனம், அப்ப நடந்தது, இப்ப விழுந்தது, அவ்வளவுதான். யார் ஒருவரும் ஒரே நாளில் ஊதாரிகளாக மாறிவிடுவதில்லை, அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஊதாரிகளாக மாறிக்கொண்டிருந்தார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு விழுந்து விட்டார்கள். இதைத்தான் இந்த வேத பகுதியிலும் நாம் அறிகிறோம். இவன் எத்தனையோ வருஷம் அந்த வீட்டுக்கு தலைவலியா இருந்தான், அவமானத்தை உண்டாக்கினான், கடனை உண்டாக்கினான், நஷ்டத்தை உண்டாக்கினான். தாப் தகப்பனை அவமதித்தான், அக்கா தங்கச்சி அவமதித்து பேசினான். அந்த வீட்டில் யாருமே நிம்மதியா இருக்கு, இந்த பையன் விடல, அந்த பொண்ணு விடல. அவங்க பேசுற பேச்செல்லாம் அந்த வீட்டில் கலகம் செய்யற பேச்சுங்க தான். உதாரித்தனம், அந்த குடும்பத்தில் மற்றவங்கெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த அந்த அன்பை அவங்க தவறா பயன்படுத்தினாங்க. அதனுடைய விளைவு இன்னைக்கு அவங்க ஒரு குப்பையில போய் விழுந்துட்டாங்க. என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகளுடைய நடவடிக்கை ஒவ்வொன்றையும் நீங்க கவனித்துக் கொண்டு வரணும். உத்தமமான ஒரு தாய் தம் பையன் ஏமாத்துறத, பித்தலாட்டம் செய்யறத, பொய் சொல்றத, வஞ்சிக்கிறத ஏத்துக்க மாட்டா. உத்தமமான தகப்பன் தம் மக ஊதாரியா தெருவில் சுத்துறது, அங்க நிக்கிறது, இங்க நிக்கிறது, அவங்க கூட சுத்துறது, இவங்க கூட சுத்து, ஏத்துக்க மாட்டான், ஏத்துக்க மாட்டா, அந்த தாய் ஏத்துக்க மாட்டான், முடியாது. நீ இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, நாங்க சொல்றபடிதான் நீ நடக்கணும். எங்களுக்கு தெரியாது நீ ரகசியமா அங்க போறது, இங்க போறது எதுக்கு, என்னத்துக்கு? உத்தமமான தாய் தான் செய்வாங்க. நீ என்னைக்கோ ஒரு நாள் உன் மகனுக்காகவும் மகளுக்காக கவலைப்படுறத விட அவங்க என்னைக்கு இடறி போனாங்க, அவங்க பேச்சில நடத்தையில நடைவிட பாவனையில அன்னையிலிருந்து அவர்களோடு நீங்கள் போராடணும், அவர்களை நீங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். நீ அப்படியே விட்டுட்டு என்னைக்கோ ஒரு நாளைக்கு அந்த மனம் விழுந்து போடும் பின்னாடி அதுக்காக கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதில் ஒரு லாபம் இல்லை. ஒரு முறை ஒரு கிராமத்தில் ஒரு செல்வந்தன், அவனுக்கு பணம் இருந்தது, பிள்ளை இல்லை. ஆலயத்தில் எப்பொழுதுமே அழுதபடியே வேண்டிக் கொண்டிருப்பாராம். அந்த ஆலய குருவானவர் அவரை பார்க்கும்போதெல்லாம் இவருக்கு பிள்ளை இல்லை, அதனால தான் இவர் இப்படி அழுது ஜபிக்கிறார் என்று அவருக்கு தெரியும். அவருக்கு எப்பொழுதும் அவர் ஆறுதல் கொடுப்பார். நாட்கள் சென்றது, 25 ஆண்டுகளுக்கு பின்பு அதே ஊருக்கு அதே குருவானவர் பணி செய்வதற்கு அந்த ஆலயத்திற்கு வந்திருந்தார். 25 வருஷத்துக்கு பின்னால வந்திருக்கிறார். இப்ப அங்க வயசான ஒரு தாத்தா எலும்பும் தோளுமான நிலையில ஒருத்தர் அழுதுன்னு இருக்கிறார். கடவுளை எடுத்துக்கா, கடவுளை எடுத்துக்கான்னு சொல்லி இந்த குருவானவர் பார்த்தார். இந்த தாத்தாவை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன்னு சொன்னவன அவருக்கு ஞாபகம் வந்துடுச்சு. 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு பெரிய செல்வந்தரா இருந்தவரல்ல இவர், பிள்ளை இல்லைன்னு அப்ப அழுதுந்தாரு, இப்பவும் பிள்ளைல இருந்தா அழுதுங்கிறாரோ, வயசான காலத்திலையும் சொல்லிட்டு கிட்ட போய், ஐயா பெரியவர என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அவர் தாத்தா கண்டுபிடிச்சார், நல்லா ஞாபகம் இருக்குது. இன்னும் ஏன் நீர் அழுது கொண்டிருக்கிறே, பிள்ளை இல்லாம இருந்தீரே 25 வருஷத்துக்கு முன்னால, இப்ப எதுக்க அழுது கொண்டிருக்கிறே? அதுக்கு பெரியவர் சொன்னாரு, இப்ப இருக்குதேன்னு அழுதுங்கிறாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இல்லாம இருந்துச்சு, அப்புறமா கடவுள் எனக்கு ஒரு பையனை கொடுத்தாரு. ஐயோ, இன்னைக்கு இந்த ஊரிலேயே 1 நம்பர் போக்குறீங்க என் பையன். அவன் வளர்ந்து பெரியவனான உடனே அவன் அண்ணன் தம்பி எல்லாம், அவன் தம்பிமார்களெல்லாம் அடிச்சு தத்திட்டான், என்ன அடிச்சு வீட்டை விட்டு வரட்டிட்டான், எனக்கு சாப்பாடு போட முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டான், என் குடும்பமெல்லாம் பாழா போச்சு அந்த ஊதாரி பையனால. அதனாலதான் இப்ப கடவுள்கிட்ட வேண்டி நிற்கிறேன், கடவுளே யார் யாரோ சீக்கிரம் சீக்கிரமா எடுத்துக்கிறியே, என் பையனே கொஞ்சம் கவனிச்சுக்கோ, சீக்கிரமே எடுத்துக்கோ, நான் கொஞ்சம் நிம்மதியாவது இந்த உலகத்தில் வாழலாம்னு சொல்லித்தான் நான் ஜெபம் பண்ணினுக்கிறேன்னு சொன்னார் அந்த பெரியவர். கவனிச்சு பார்த்தீர்களா? 25 வருஷத்துக்கு முன்னால இல்லன்னு சொல்லி அழுது ஒரு பிள்ளை இப்ப இருக்குதுன்னு சொல்லி அழுதாராம். அன்பான பெற்றோரே, நீங்க எதுக்கு அழுதுன்னு தெரியுமா? ஊர்ல யாரும் கெட்டு போனாங்கன்னு சொல்லி அழுதுன்னு உங்க பிள்ளைங்களை நினைச்சுதாங்க தினமும் அழுதுன்னு இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளை தான் நீங்கள் அழுது கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் உங்க பிள்ளைகளுக்காக வெறும் அழுது கொண்டிருக்க மாத்திரம் பைபிள் சொல்லவில்லை. அருமையானவர்களே, உங்க பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து அவர்களை காத்து சரியான வழியில கொண்டு வரத்தான் உங்களுக்கு திருமறை பைபிள் போதிக்கிறது. அவங்களை அப்படியே உதாரிதனமா விட்டுட்டு எங்க போறாங்களோ, எங்க வராங்களோ, யார் கூட சுத்துறாங்களோ, என்னென்ன கெட்ட போன பழக்கம் இருக்குதோ, என்னென்ன டம்பாச்சாரம் இருக்குது, அப்படிலாம் விட்டுட்டு கடைசியில உன் மகளுக்காகவும் மகனுக்காகவும் அண்ணனுக்காக தம்பிக்காக நீ அழுது இருக்கிற ஒரு லாபம் இல்லை. உங்க பிள்ளைகளை நீங்கள் சீர்திருத்த முயற்சிக்க வேண்டும். 1 சாமுவேல் 2:12 பாருங்கள். ஏலி என்று சொல்லும் ஒரு கடவுள் ஊழியர், யூத மார்க்கத்தை சார்ந்த ஒரு குரு அவர், அவருடைய வீட்டையும் அவருடைய பிள்ளைகளையும் பற்றி இங்கு பைபிள் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 2:12. ஏலியின் பிள்ளைகள் பேய்களின் பிள்ளைகளாக இருந்தார்கள், அவர்கள் ஆண்டவரை அறியவில்லை. ஏலியின் பிள்ளைகள் யார் பிள்ளைங்களா இருந்தாங்களா? பேயின் பிள்ளைகள், அசுத்தாவிகளின் பிள்ளைகளா இருந்தாங்களா? அவர்கள் கடவுளை அறியவில்லை. ஆனா அவங்க அப்பா ஏலி யார் தெரியுமா? ஆலயத்தில் ஆண்டவருடைய பலிப்பிடத்தின் மேல் பணியாற்றுகிற ஒரு கடவுளுடைய ஊழியர். அவங்க பிள்ளைங்க யார் பிள்ளைங்களா பாருங்க, பேய் பிள்ளைங்களா? அவங்க கடவுளை அறியவில்லையா? இன்னைக்கு நீங்க தவறாம கோவிலுக்கு வரலாம், தவறாம கூட்டங்களுக்கு வரலாம், தவறாமல் ஜப கூட்டங்களுக்கு போகலாம், தவறாமல் நீங்க பக்திமான்களா இருக்கலாம், ரொம்ப நல்லதுங்க. ஆனா உங்க பிள்ளைங்க யார் பிள்ளைங்க? உங்களுக்காவது பிள்ளைங்களா இருக்கிறாங்களா, இல்ல பேய்களுக்கு பிள்ளைங்களா இருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. கெட்ட நடத்தை, கெட்ட பழக்கம், துன்மார்க்கம், பொய், பித்தலாட்டம், வஞ்சிக்கிறது, போலித்தனம், வட்டு கௌரவம், ஏமாத்துறது, தெரு சுத்துறது, ஊதாரித்தனம், இதுவெல்லாம் இன்றைய பிள்ளைகளிடத்தில் வளர்ந்திருக்கிறதா? அவர்கள் பேய்களின் பிள்ளைகளாக மாறியிருக்கிறார்கள் என்று அர்த்தமாகும். ஏலியின் பிள்ளைகள் அவருக்கே பிள்ளைங்களா இல்லையா? பேய்க்கு பிள்ளைங்களா இருந்தாலும் அவர்கள் கடவுளை அறியவில்லை. ஆனா அவங்க அப்பா கடவுளுக்கு ஊழியம் செஞ்சிருக்கிறார். பிள்ளைங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியாது. அதனால அந்த பையன் என்ன பண்ணானுங்களாம், 1 சாமுவேல் 2:22. அவர்கள் ஆசாரிப்பு கூடார வாசலில் அமர்ந்து அங்கு வரக்கூடிய அநேக பெண்களை ஏமாற்றி அவர்களை கெடுக்கிறவர்களாக இருந்தார்கள். கணிச்சு பாத்தீங்களா? அங்கு ஜப கூட்டங்கள் நடக்கிற வாசல்களில் உட்கார்ந்து கொண்டு, ஆலய வாசல்கள் உட்கார்ந்து கொண்டு, அங்கு ஜனங்கள்லாம் வருவாங்களே ஆலயத்திற்கு, அங்கு உட்கார்ந்து கொண்டு அங்கு வரக்கூடிய அநேக வாலிப பெண்களை ஏமாற்றி பழகி அவர்களை கெடுக்கிற வேலை செய்திருந்தாலும் அவருடைய 2 பையன்களும் என பேய் பிள்ளைங்க. அது யாரையும் வாழ விடாது, எல்லா குடும்பங்களையும் கெடுக்கும், உடைக்கும். அன்பான தம்பி தங்கச்சி, நீ பேய்க்கு பிள்ளையா இருந்தா நீ தெருவில் சுத்தின்னு இருப்ப, ஒழுக்கங்கட்ட வாழ்க்கை வாழ்வ, நீ கோவில் என்று கூட பார்க்க மாட்டே, ஜப கூட்டம் கூட பார்க்க மாட்டே, ஆலயங்கள் கூட பார்க்க மாட்டே. அதெல்லாம் உன் கண்ணில் தெரியாது. உனக்கு தெரியுறதெல்லாம் வீசித்தன் ஆசை, விபச்சார இச்சை, அப்படிதான் வாழ்ந்தாங்க. தேவனை அறியாத பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு ஆலயத்தில் திருவிழா நடக்கட்டும், ஊர்ல இருக்கிற வாலிய பசங்கள்லாம் அங்கதானே இருக்குது, அந்த கூட்டத்தில் தானே. எத்தனை பேர் ஆலயங்களுக்கு போக பயப்படுறாங்க திருவிழா காலங்களில? ஏன் அங்கதான் ஊர்ல இருக்கிற எல்லா ஒன்னா நம்ம போக்குறீங்களோ அங்கதான் இருக்கோம். அதை இடிக்கிறது, இதை இடிக்கிறது, அதை பிடிச்சி இழுக்கிறது, இதை பிடிச்சி இழுக்கிறது, பரியாசம் பண்றது, ஓடுறது, கூச்சல் போடுறது, எல்லா விதமான களியாட்டங்கள் செய்வதற்கு ஒரு இடமாக இந்த ஆலய திருவிழா கூட்டங்களை இன்றைய நாட்களில் ஊதாரிகள் பயன்படுத்துகிறார்கள். இந்த பிள்ளைங்களாம் எங்கிருந்து வந்தவங்க? காட்டிலிருந்து வரல, வீட்டிலிருந்து வந்தாங்க. உங்க பிள்ளைங்களா இன்னைக்கு என்ன செஞ்சுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கடவுளுக்கு பிள்ளைங்களா இல்ல பேய்களுக்கு பிள்ளைங்களா? உங்களுக்காவது உங்க பிள்ளைங்க பிள்ளைங்களா இருக்கணும் இல்ல, அவங்க பேய்களுக்கு பிள்ளைங்களா இருந்த என்ன பிரயோஜனம்? அவர்கள் குடும்பங்களை கெடுத்தார்கள், விபச்சாரக்காரர்கள், அவர்கள் திருடினார்கள், ஏமாற்றினார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏலிக்கு 1 சாமுவேல் 2:29. என்னுடைய சமூகத்திலே நான் செலுத்தும்படி கட்டளையிட்ட என் காணிக்கைகள், என் பலிகளை உங்கள் பிள்ளைகள் கால்களிலே உதைக்கிறார்களே, நீ கவனிக்கலையா? கால தள்ளின்னு போறாங்களப்பா என் ஆலயத்தில், உன் பிள்ளைங்கள்லாம் பார்க்கலையா? என் காணிக்கைகளினால், என் ஜனங்கள் உனக்கு கொடுக்கிற காணிக்கைகளினாலே உன் பிள்ளைகளை நீ கொழுக்க வச்சிருக்கிறியா? என்னை விட அதிகமாக உன் பிள்ளைகளை நீ அன்பு செய்கிறாயா? கடவுளையா உங்க பிள்ளைங்களையா? அன்பு முதலாவது கடவுள் மேல இருக்கணும், இயேசுவின் மேல இருக்கணும். அவன் தான் கிறிஸ்தவன். அவர் உண்மையா நேசித்தா தான் நீங்க உங்க பிள்ளைங்களே நேசிக்க முடியும். கடவுள் இல்லாம உனக்கு எப்படி குடும்பம் வந்துட முடியும்? உனக்கு எப்படி பிள்ளைகள் வர முடியும்? நீ மனிதர்கள் மேல் உண்மையான அன்பு வைக்கணும்னா முதல்ல இயேசுவை உண்மையா அன்பு செய்யுங்க, அப்பதான் மனிதர்களே உங்களால் அன்பு செய்ய முடியும். சும்மா கடவுளை மறந்துட்டு தாய் அன்பு செய்யறன், தாப்பன் அன்பு செய்யறன்றதெல்லாம் பித்தலாட்டம். கடவுளையே நீ ஏமாத்திட்ட மறந்துட்டனா, உன் தாயை ஏமாத்துறது, உன் தாப்பனை ஏமாத்துறது, உன் மனைவி மக்களை ஏமாத்துறது எவ்வளவு நேரம்? உண்மை அன்பு குடும்பத்தார்மையில் இருக்கணுமா? இயேசுவை அன்பு செய். என்பானவர்களை பெற்றோர் ஏலி என்ன கேட்டார் பாருங்க. ஆண்டவர், ஏன்பா ஏலி நீ எனக்கு தொண்டு சேர, ஆனா என்ன பற்றி உன் பிள்ளைங்களே இன்னும் அறியாமல் இருக்கிறாங்களே, அவங்க வெளியில விபச்சாரக்காரர்களா இருக்கிறாங்களே, அவங்க வெளியில போக்கிரிகளா இருக்கிறாங்களே, கோவிலுக்கு வர எத்தனையோ பெண்களை கெடுத்து நிற்கிறாங்களே வெளியில, அதெல்லாம் இன்னும் கவனிக்கலையா? அவர்களை கொழுக்க வச்சுட்டியே. அன்பான பெற்றோரே, கடவுள் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால உன் பிள்ளைங்களை வெறும் கொழுக்க வச்சுன்னு, நீ கொடுக்கிற ஒரு ரூபாய்க்கு எவ்வளவு கஷ்டப்பட்டன் முதல்ல உன் பிள்ளைங்களுக்கு சொல்லு. ஊதாரிகள் பிள்ளைங்க கொழுக்க வைக்கிறதெல்லாம் கவனமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு ஒண்ணும் சம்பாதிக்கல, பொய்ய சொல்லி 44 பேர்கிட்ட வெளியில கடன் வாங்குவாங்க, ஏமாத்துவாங்க சகோதர சகோதரிகளை, ஏமாத்துவாங்க ஊதாரிகள், பொய் சொல்லுவாங்க, காசு வாங்குவாங்க, ஜாலியா சாப்பிடுவாங்க. அதனால எல்லாரும் கண்ணிலையும் வாயிலையும் காதலையும் கொழுப்படிச்சிடும். அப்ப அங்க அன்பு இருக்காது, உண்மை இருக்காது, அங்க பரிசுத்தம் இருக்காது. இவைகளெல்லாம் ஊதாரித்தனத்தினுடைய செயல்கள். இதோ இந்த பையன் ஊதாரியாய் சென்றான். பைபிள் சொல்லுகிறது அவன் வேறொரு ஊரில் இப்ப எப்படி வாழ்ந்தானாம், ஊதாரியாய் துன்மார்க்கமா வாழ்ந்தானாம். ஊதாரி எந்த ஊரில் போனாலும் எப்படி வாழ முடியும், ஒழுங்காவா வாழ முடியும், ஊதாரியை தானே வாழ முடியும். ஊதாரின் உச்சக்கட்டத்தில் வாழ்ந்தான். அவன் வீட்டில் இருக்கும் பொழுதே ஊதாரி, இப்ப அப்படி அவுத்து விட்ட மாடு மாதிரி ஆயிட்டான். இப்ப ஊரெல்லாம் ஊதாரி, பணத்தை வாரி எடுத்தான் வேசிகள் பின்னால, துன்மார்க்கு உச்சநிலைக்கு போனான், குடிச்சான், வெறிச்சான், அக்கிரம அநியாயங்களை செய்தான். பணம் குறைந்தது, அவனோடு இருந்த ஆட்கள் எல்லாரும் ஓடி போனார்கள். இப்பொழுது அவனுக்கு சாப்பிடுவதற்கு வழி இல்லையாம், அவனுக்கு ஒரு வேலையும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்ச வேலை ஒன்னே ஒன்னு சாப்பிட்டு ஊரு சுத்துற வேலை தான் தெரியும். இதுவரைக்கும் அவங்க அப்பா கொடுத்த பணத்தில் இதை தான் செஞ்சான். இப்ப அவன் வாழ்ந்த ஊரில் அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல. நான் நினைக்கிறேன் இவன் அடுத்தவங்கிட்ட பிச்சை கேட்கும் போதாகலாம் அவன் திட்டிருப்பான், எரம மாடி மாதிரி கண்ணு கை ஒழுங்கா தானே இருக்குது, போய் வேலை செஞ்சு சாப்பிடுற தானே, வெக்கமா இல்ல பிச்சை கேட்கறிய சொல்லுவாங்க தானே. அப்ப அவன் என்ன செஞ்சிருப்பான், ஐயோ என் கை ஏன் ஒழுங்கா இருக்குது, உடஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், என் கால் கொஞ்சம் நொண்டியா இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆம் ஊதாரிங்க இப்படி கூட சில நேரத்தில் நினைச்சு கவலைப்படுவாங்க. என்னன்பான சகோதரனே சகோதரியே, நான் நொண்டியா முடமா இருந்திருந்தாங்களே அவனாவது அனுதாபப்பட்டு காசு போட்டிருப்பானே, இப்ப நல்லா இருக்கிறதுனால எல்லாம் திட்டானே. கடைசியெல்லாம் அவன் முடிவெடுத்தான், நான் ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் என்று அவன் சென்றான். பைபிள் சொல்லுகிறது அவன் சென்ற ஊரிலே பெரும் பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சம் வந்த போது ஒரு விவசாய இடத்துல போய் இவன் வேலைக்கு சேர்ந்து விட்டான் என்று பைபிள் சொல்லுகிறது. கவனிச்சு பாருங்க, ஊரெல்லாம் பஞ்சம், ஆனா ஒரு விவசாயி இவனுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறான். அது எப்படி கொடுத்திருப்பான், பஞ்சத்தில் அவன் கஷ்டப்பட்டு நிற்கும் போது இவனுக்கு ஒருத்தன் ஒரு வேலையை கொடுத்தான், எப்படி கொடுத்திருப்பான், இவன் தன் தகப்பன் யாருன்னு அவங்களுக்கு சொல்லியிருப்பான். ஐயா இந்த ஊரில் இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கிறாரு, ஒரு பெரிய மனுஷன், ஆமா ரொம்ப பெரிய ஆளாச்சு, அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோமே, அவங்க மகன் தாங்க நானு, அடப்பாவி அவங்க மகனா நீ, ஏண்டா இந்த நிலைமைக்கு ஆயிட்ட, எல்லாம் நேரம் சார், என்ன பண்றது. அதனாலதான் இப்ப நான் இப்படியே வீட்டுக்கு போக தயாரா இல்லங்க, அதனால நான் உழைச்சு சாப்பிடணும்னு முடிவு எடுத்திருக்கிறேங்க. சரிப்பா நீ எதனா படிச்சிருக்கிறியா, இல்லங்க எல்லாம் பாதி பாதிதான். சரி ஏதாவது உனக்கு மெக்கானிக் வேலை ஏதாவது தெரியுமா, இல்லங்க ஒண்ணுமே தெரியாது, அது வெறும் பார்த்து இருக்கிறேன் செய்ய தெரியாது. அப்ப உனக்கு என்னடா வேலை தெரியும், இது வரைக்கும் சாப்பிடுற வேலை தாங்க செஞ்சேன், ஒரு வேலையும் தெரியாதுங்க, எங்க அப்பா பேரை கேட்டிருக்கிறீங்களே அதனால ஆகல, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, சாப்பாட்டுக்கு ஒரு வழி இல்லை. அப்போ அந்த விவசாயி அவங்க அப்பா பேரை கேட்டதுனால சரி சாப்பாட்டுக்காக இவனுக்கு ஒரு வேலையை கொடுக்கலான்னு இவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தான். என்ன வேலை, பன்றி மேய்க்கிற வேலை. அன்பான சகோதரனே சகோதரி, தம்பி தங்கச்சி, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்ப 30 கோடி பேர் தான் உலகத்தில் இருந்தாங்களாம். ஒரு பெரிய குடும்பத்தில் கீழ்படியாம ஊதாரியா போன பையனுக்கு கடைசியில் என்ன வேலை கிடைச்சிச்சு, பன்றி மேய்க்கிற வேலை தான். இப்ப உலகத்தில் 600 கோடி பேர் இருக்கிறாங்கம்மா, 600 கோடி பேர் இருக்கிறாங்கப்பா. இப்போ நீ ஊதாரியா போனா உனக்கு இந்த வேலை கூட கிடைக்காது. இந்த வேலைக்கே நீ பிஏ படிச்சிருக்கிறியா,
பிகாம் முடிச்சிருக்கிறியா, உனக்கு கம்ப்யூட்டர் அடிக்க தெரியுமா, எத்தனை பண்டிங் இருக்குதுன்னு அடிக்கணும்ல, என்ன பன்றி மேய்க்குதுன்னா சாதாரண வேலையாப்பா, எல்லாம் படிச்ச பண்றீங்க, காலையில் 8 மணிக்கு வெளியே போச்சுன்னா கரெக்டா 6 மணிக்கு உள்ள வந்து சேருது. அப்படிப்பட்ட ஒரு பன்றிகளை நான் வச்சிருக்கிறேன், அதை மேய்க்கணும்னா நீ உதார இருந்தா எப்படி, நீ டிகிரி முடிச்சிருந்தாதான் உனக்கு பன்றி மேய்க்கிற வேலை, சீக்கிரம் சேர்ந்துடு, இல்லைன்னா ஏற்கனவே 2 லட்சம் பேர் பேர் கொடுத்து வச்சிருக்கிறான். இந்தியாவில் இருக்கிறவனுங்க ஊதாரியா போனா பன்றி மேய்க்கிற வேலை கூட கிடைக்காது. இதுக்கே இப்ப போய் நீ எம்எல்ஏ கிட்ட லெட்டர் வாங்கினு சொல்லுவாங்க இந்த வேலைக்க, ஞாபகம் வச்சுக்கோ. கடைசியில் அவன் பன்றி மேய்க்கிற இடத்துல இருந்தான், பன்றிகளோடு தூங்கினான், பன்றிகளோடு இருந்தான், பன்றிகளுக்கு போடுகிற தவிடு கூட கிடைக்காமல் அவன் கஷ்டப்பட்டான். பன்றிக்கு போடுகிற தவிடு கிடைக்கலையாங்க, யோசிச்சு பாருங்க அவன் நிலைமைய. அவங்க அப்பா அங்க ஒரு பெரிய செல்வந்தர், அவரிடத்துல வேலை செய்யற ஆட்கள் எல்லாம் வசதியா உணவு சாப்பிடுகிறார்கள் 3 வேளை, இவனுக்கு பன்றிகளுக்கு போடுகிற தவிடு கூட கிடைக்கல. கிறிஸ்தவர்களே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்கிறீர்களே, நாம ஜெபிக்கிறோமே, உன் அப்பா என் அப்பா பரலோகத்தில் என்னவா இருக்கிறார், மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா நம்முடைய தகப்பன் பரலோகத்தில் இன்னைக்கு. ஆனா நீங்க இந்த உலகத்தில் உங்களில் அநேகர் எப்படி வாழ்ந்து நிற்கிறீங்க, பன்றிகளுக்கு போடுகிற தவிடு கூட கிடைக்காம வாழ்ந்து நிற்கிறியா, உன் நிலைமை யோசித்து பார். அந்த நிலைமை உனக்கு ஏன் வந்துச்சு, உனக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வேலை என்ன செஞ்ச, நீ தூக்கி எறிஞ்ச, குடும்பத்தை என்ன செஞ்ச தூக்கி எறிஞ்ச, பலத்தை தூக்கி எறிஞ்ச, பணத்தை தூக்கி எறிஞ்ச, ஊதாரிகள் பின்னால ஓடன, இன்னைக்கு நீ சாப்பிடுற சாப்பாடு பன்றிகளுக்கு போட்ட சாப்பாடு மாதிரி நிம்மதியில்லாத சாப்பாடு. நீ பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லின்னு இருக்கிற, சிந்திச்சு பார். அவருடைய மகன் நீ என்றால், அவருடைய மகள் நீ என்றால், நீயே இன்னைக்கு பன்றிகளுக்கு போடுகிற தவிடு கூட கிடைக்காம நீ வாழணும். உன் வாழ்க்கை உணர்ந்து திரும்பு. ஆமன்பானவர்களே, உங்க வாழ்க்கை உணர்ந்து பாருங்க, உன் குடும்பம் என்னாச்சு, உன் வியாபாரம் என்னாச்சு, உன் வேலை என்னாச்சு, உன் தொழில் என்னாச்சு, உன் தாளந்தளம் என்னாச்சு, உங்க ஊழியம் என்னாச்சு, உணர்ந்து பாரு. ஆண்டவரிடத்தில் திரும்பி வா, திரும்பி வா. இதைத்தான் அவன் செய்தான். பன்றிகளுக்கு போடுகிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல, எல்லா தவிட்டையும் பன்றிகள் தின்னு முடிச்சிச்சு. இவன் பாக்கிறதுக்குள்ளேயும் கொஞ்சம் கூட அங்க இல்லவே இல்லை தவிடு. அப்ப அவன் முடிவெடுத்தான், நான் எழுந்து என் தந்தையிடம் செல்லுவேன். அல்லேலூயா. பன்றியின் கூடாரத்தை விட்டு விட்டான், ஒரு புது வாழ்க்கை நான் வாழ்வேன், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், என் தந்தையிடம் செல்லுவேன். இதுதான் புது தீர்மானம். மற்றபடி அவன் அங்கே பன்றிகளோடு கூடாரத்தில் உட்கார்ந்து கொண்டு அவங்க அப்பாவுக்கு கடிதம் போடுவேன் என்று விரும்பலையே, அங்கிருந்து கடிதம் போடல அவங்க அப்பாவுக்கு, அன்புள்ள அப்பா ஊதாரி பையன் எழுதுவது, இப்ப கடைசியா பன்றிகளோடு இருக்கிறான் அப்பா. இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதுவது என்னவென்றால், பன்றிகள் தவிடு தின்கிறது, ஆனால் நான் உங்க கௌரவத்தையும் என் கௌரவத்தையும் பன்றிகளுக்கு நிரூபித்து காட்ட வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்பா, ஆகவே பன்றிகளோடு சேர்ந்து நான் தவிடு தின்ன முடியுமா அப்பா, அதனால நம்ம குடும்ப கௌரவத்தை பன்றிகளுக்கு நான் நிரூபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறதுனால இந்த லெட்டரை பார்த்த உடனே மாசம் மாசம் ஒரு 1000 ரூபாய் மணி ஆர்டர்ல அனுப்பி வைங்கப்பா, அந்த 1000 ரூபாய் வாங்கி நான் அரிசி வாங்கி பண்டிகை மத்தியில சோறு தின்னு நம்ம குடும்ப கௌரவத்தை பன்றிகளுக்கு நான் நிரூபிக்கிறேன்ப்பா அப்படின்னு லெட்டரா போட்டா. அன்பான சகோதரி சகோதரனே, நீ குப்பையில் இருந்து கொண்டு வேண்டிக் கொண்டிருக்காத, ஒன்னும் கிடைக்காது. நீ துன்மாக்கத்திலிருந்து புலம்பிக் கொண்டிருக்காத, ஒண்ணும் கிடைக்காது, ஒண்ணும் நடக்காது. பாவிகளுடைய வேண்டுதலுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. நீ மனம் திரும்பி வந்தால், மனம் கசந்து நீ அழுது மனம் திரும்புவா என்றால் உன்னை மன்னிக்கிறார், உன்னை உயர்த்துவார். நீ ஊதாரியா வாழ்ந்து கொண்டு நீ எந்த கோயிலுக்கு போ, அதுக்கு கூட நீ கடன் வாங்கி தான் போயின்னு இருப்ப, அதுலயும் நீ ஊதாரியா தான் இருப்ப. நீ வேசித்தனத்திலிருந்து கொண்டு, துன்மார்க்கத்திலிருந்து கொண்டு, நீ தேவனுக்கு விரோதியாக வாழ்ந்து கொண்டு, நீ என்ன கேட்டாலும் உன்னை தேடி ஒன்றும் வராது என்றால் உன் பாவம் தேவன் கொடுக்கிற நன்மைகளை தடுத்து விடுகிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் குப்பைகளில் இருக்கிறார்கள், சாக்கடையிலே இருக்கிறார்கள், துன்மார்க்க வாழ்க்கை வாழ்கிறார்கள், ஊதாரித்தனமான வாழ்க்கை. அங்கிருந்து சும்மா வேண்டி நிற்கிறாங்க, எனக்கு அதை கூட ஏசுவேன், எனக்கு இதை கூட ஏசுவேன், அங்க பணம் நடக்குமா, இங்க பணம் நடக்குமா, மிராக்கல் நடக்கிற ஏதாவது சர்ச் இருக்குதா, அங்கெல்லாம் போறது போ, மிராக்கல் நடக்கிற அற்புதம் நடக்கிற சர்ச்சுக்கு போறியா, போய் பாரு, அங்கதான் 500 பிச்சைக்காரன் வெளியே உட்காந்துக்கிறான். எங்கேயுமே இல்லாத பிச்சைக்காரன் அதிகமா எங்க இருக்கிறான் தெரியுமா, அற்புதம் நடக்கிற ஆலய வாசல்ல தான் உட்கார்ந்து நிற்கிறான். நீங்களாக வருஷத்துக்கு ஒரு முறை போவீங்க, அவன் 364 அங்க உட்காந்துக்கிறான், பிச்சைக்காரனை தான் இருக்கிறான். அவனுக்கு இன்னும் மிராக்கல் ஒன்னும் நடக்கவே இல்லை. அன்பான சகோதரி சகோதரனே, மனம் திரும்பி வா. அவன் எழுந்து தன் தந்தையிடம் வந்தான். பைபிள் என்ன சொல்கிறது, அவன் தூரத்தில் வரும்போது அவன் தகப்பன் ஓடி சென்றார், அவன் நடந்து வந்தான். அல்லேலூயா. இதைதான் இயேசு செய்தார், அவர் பரலோகத்திலிருந்து ஓடி வந்தார், பாவிகளை மனம் திருப்பி அழைக்க வந்தேன். இயேசு ஓடி வந்தார், அந்த தகப்பன் அவனை கட்டி அணைத்தார், கணத்தில் முத்தமிட்டார். அவன் சொன்ன, அப்பா பரலோகத்துக்கு விரோதமாக உங்களுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். அப்ப பாவம் முதலாவது கடவுளுக்கு விரோதமாக, இரண்டாவது மனிதனுக்கு விரோதமாக செய்வதுதான் பாவம். உன் மனைவி ஏமாத்தலாம், இல்ல நீ முதல்ல கடவுளை ஏமாத்தன, அதனாலதான் இப்ப உன் மனைவியை ஏமாத்துற, உன் புருஷனை நீ ஏமாத்தலாம், இல்ல 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 நீ முதல்ல கடவுளை ஏமாத்திருக்கிற, அதனாலதான் உன் புருஷனை நீ ஏமாத்திட்ட, உன் தாய் தந்தை நீ ஏமாத்தலாம், உன் தாய் தாப்ப அண்ணன் தம்பி நீ ஏமாத்தலாம், இல்ல 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 முதல்ல நீ கடவுளை ஏமாத்திட்ட, அதனாலதான் உன் தாய் தாப்புன்னு நீ ஏமாத்திட்ட. ஏன்னா அவர்களை உனக்கு தாயாக தாப்பனாக அண்ணன் தம்பியாக கணவனா மனைவி அவனுக்கு கொடுத்தது கடவுள் தான். அதை நீங்க உணரணும். அவன் தான் பாருங்க, பரலோகத்துக்கு விரோதமா உங்களுக்கு விரோதமா பாவம் செய்து, உங்களுடைய மகன் என்று சொல்ல எனக்கு அருகது இல்லப்பா, என்னை கூலிக்காரனா வச்சுக்கோங்க, வேலைக்காரனா வச்சுக்கோங்க கேட்டானா பாத்தீங்களா, இல்ல என்ன வேலைக்காரர்கள் பர்மனண்டா வேலை செய்யறவங்க, அந்த பர்மனன்ட் வேலைக்காரங்க லீவ்ல போகும் பொழுது ஒரு சில தினக்கூலிக்குன்னு ஆளுங்களை வைப்பாங்க, கேஷ் லேபர் சொல்லி, அந்த தினக்கூலி வேலையை கேட்கிறான் பாருங்க. ஏன் அந்த தினக்கூலி வேலை செய்யறவங்களும் அந்த அப்பாவிடத்துல ரொம்ப வசதியா இருக்கிறாங்க, அந்த வேலையை எனக்கு கொடுங்கப்பா, கவனிச்சு பார்த்திருக்கலாம். அவனிடத்தில் என்ன தாழ்ச்சி வந்தது பாருங்கள், மனம் திரும்பி விட்டான், கூலிக்கார வேலை எனக்கு கொடுங்கப்பா, உங்க தோட்டத்திலே கூலிக்காரனா ஒரு இடத்துல நான் இருக்கிறேன்ப்பா. அவங்க அப்பா அவனிடத்துல ஒண்ணுமே பேசல, ஏண்டா வந்த, ஏன் வந்த, நீ என்னைக்கு போனி, அன்னைக்கு நீ நானும் செத்துட்டோம், ஏன் வந்த கேட்டாரா, இல்ல. இதுதான் உலக தகப்பனுக்கும் பரலோக தகப்பனுக்கும் இருக்கிற வித்தியாசம். அல்லேலூயா. உலக தாய் தகப்பன் ஏன் வந்த, ஏன் வந்த, போ போன்னு வாங்க, ஆனா பரலோக தகப்பன் தள்ள மாட்டார். பாவிகளை மனம் திருப்பி அழைக்கிற பரலோக தகப்பன், நீ கல்வாரி சிலுவையண்டே வரும்போது அந்த தகப்பன் உன்னை ஓடி வந்தவர் அல்லவா, தேடுவதற்கு உன்னை தள்ள மாட்டார். என்ன சொன்னார் அந்த தகப்பன், என் மகனுக்கு புதிய ஆடையை உடுத்துங்கள். அல்லேலூயா. அந்த புதிய ஆடை என்ன அடையாளம் தெரியுமா, மீட்பின் அடையாளம், ரட்சிப்பு. ஏசாயா 61:10 ஆண்டவரிடத்தில் நீ வரும்போது உனக்கு ஆண்டவர் முதலாவது மீட்பு தருகிறார், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ஊதாரிதனத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து பேயிடத்திலிருந்து உனக்கு மீட்பு. ஆனால் நீ முழுவதுமாய் மனம் திரும்பி வர வேண்டும். இரண்டாவது, என் மகனுடைய கை விரலுக்கு மோதிரம் போடுங்கள் என்று சொல்லுகிறார். ராஜா தன் மகனுக்கு மோதிரம் போடுவான் என்றால் மோதிரம் அதிகாரத்தின் அடையாளம். யோவான் 1:12 அவருடைய நாமத்தில் விசுவாசம் கொண்டவர்கள் யாரோ அவர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம் தந்தார். குடும்பத்தின் மேல் அதிகாரம் உனக்கு கிடைக்கும், உன் வாழ்க்கை மேல உனக்கு அதிகாரம் கிடைக்கும், உன் மனைவி மக்கள் மேல பிள்ளைகள் மேல உனக்கு அதிகாரம் கிடைக்கும். நீ ஊதாரியா இருந்தா உன் பிள்ளைகளை உன்னை தூக்கி எறிஞ்சி பேசணும். ஆனால் நீ ஆண்டவரிடத்தில் திரும்பி வந்தால் உனக்கு எல்லா அதிகாரமும் திரும்பவும் கொடுக்கப்படும், எல்லா அதிகாரம் உனக்கு கொடுக்கப்படும், உனக்கு சமாதானம் கொடுக்கப்படும், பரிபூர்ண சமாதானம். பெற்றுக்கொள்ள தயாரா, ஒப்புக்கொடு ஆண்டவராக இயேசுவிடத்தில். இயேசுவின் ரத்தம் எல்லா பாவங்களை கழுவும். நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம்.
அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒப்புக்கொடு, கண்களை மூடுவோம். கரங்களை விரித்து சரணடைவதின் அடையாளம் நம்மை நம் முழுவதுமாக ஒப்புக்கொடுப்போம். அப்பா, வெறுமனுமே தவறுகளுக்காக அதை செய்து விட்டேன் இதை செய்து விட்டேன் என்று மனம் கலங்கிக் கொண்டிருப்பதை நீர் விரும்பவில்லை. திரும்பவும் திரும்ப அதே தவறை போய் செய்வது அதை நீர் விரும்பவில்லை. மனம் திரும்புவதைத்தான் நீர் விரும்புகிறீர். தம்பி, தங்கச்சி, பெரியோர்களே, தாய்மார்களே, ஞாபகம் வச்சுக்கோ, நீ மனம் கலங்கிக் கொண்டிருந்தால் உன் ஆசீர்வாதங்கள் உன்னிடத்தில் வராது. நீ யாரோ ஒரு பெண்ணோட வெளியில சுற்றிக்கொண்டு நல்ல வாழ்க்கை வெளியில தேடிக்கொண்டிருக்காது, உனக்கு கிடைக்காது. நீ உள்ளத்தில் வஞ்சகத்தை வைத்துக்கொண்டு வெளியில வெற்றியை தேடிக்கொண்டிருக்காது, உனக்கு அது கிடைக்காது. தயவு செய்து மனம் திரும்ப ஒப்புக்கொடு. அப்பா, என்னை மன்னியும், உன்னுடைய மகன் நான் வந்திருக்கிறேன், உன்னுடைய மகள் நான் வந்திருக்கிறேன், என்னை நீ சுட்டிக்காட்டிருக்கிற இந்த போதனை வழியாக ஒப்புக்கொடு என்று மன்றாடுவோமா? எல்லாரும் நம்மை ஒப்புக்கொடுப்போம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் நன்றி சொல்லுங்கள். மனம் வருந்துங்கள், பாவங்களை அறிக்கையிடுங்கள், நன்றி சொல்லுங்கள். பாவங்களை அறிக்கையிடுங்கள், நன்றி சொல்லுங்கள். பாவங்களை அறிக்கையிடுங்கள், நன்றி சொல்லுங்கள். தயவு செய்து பாவங்களை அறிக்கையிடு. கெட்ட நடத்தை அறிக்கையிடு, துர்பேச்சு அறிக்கையிடு, தவறான வழிகளை அறிக்கையிடு, துன்மார்க்க வழிகளை அறிக்கையிடு. மனம் திரும்பு, நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். சோத்திரம் ஆண்டவரே, என்னை மன்னியும் அப்பா, என் தேவனே என்னை மன்னியும், என்னை தேடி ஓடி வந்தவரே என்னை மன்னியும் அப்பா, என்னை மன்னியும் அப்பா, முற்றமுடி என்னை மன்னியும் அப்பா. என்னுடைய சுயம் சாகட்டும், என்னுடைய அநியாயம் சாகட்டும், அக்கிரமங்கள் சாகட்டும், துன்மார்க்கங்கள் சாகட்டும், ஊதாரித்தனம் சாகட்டும், கெட்ட நடத்தை சாகட்டும், அகங்கார பேச்சு சாகட்டும், ஊதாரித்தனமான செலவினங்கள் சாகட்டும் எங்களிடத்தில் இருந்து. அப்பா அப்பா, என்னை கழுவும் 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 அப்பா, கழுவும். எல்லாரும் எல்லாருமாய் எல்லாருமாய் ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த அரங்கத்தில் வந்திருக்கிறது. எல்லாருமாய் எல்லாருமாய் எல்லாரும் அப்பு கொடுங்கள். கழுவும் 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 அப்பா, கழுவும் கழுவும் அப்பா, கழுவும் கழுவும் கழுவும், எங்களை கழுவும், எங்களை கழுவும். விடுவியும் விடுவியும் விடுவியும், பிசாசு நாவிகளை விடுவியும், நோய்களை குணமாக்கும் குணமாக்கம் கழுவும், எங்களை கழுவும். மன்னியும் எங்களை. உண்மையான மனசாபத்தை தாரும் இயேசுவே என்று கேளுங்கள். உண்மையான மனசாபத்தை எனக்கு தாரும் அப்பா. ஒரு புதிய வாழ்க்கை நான் வாழ வேண்டும், பரிசுத்த வாழ்க்கை நான் வாழ வேண்டும், வெற்றியுள்ள வாழ்க்கை நான் வாழ வேண்டும். உன் சித்தம் நான் செய்யும் வாழ்க்கை.